ஹரி ஓம். அனைத்து அன்பான உறவுகளுக்கு அன்பான காலை வணக்கம். ஹாய் யங்ஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மனிதனும் புனிதனாகலாம் வகுப்புகளை கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் லைஃப்ல ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நம்புறோம். நாம இதுவரை மனிதனும் புனிதனாகலாம் என்ற தலைப்பின் கீழே பல சப் டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள், எனக்கு ஏன் இன்னும் தன்னம்பிக்கை வரல, என்னை பத்தி பிறர் என்ன நினைப்பாங்க, என்னை நானே ஏன் குறைத்து மதிக்கிறேன், தோல்வியை கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுகிறோம், மன அழுத்தம் ஏற்பட காரணம் என்ன, மற்றவர்களுடன் உள்ள ஒப்பீட்டை நிறுத்தினால் நம் வாழ்க்கை மாறுமா, மனதில் ஏன் அமைதி வரவில்லை, நாம் ஏன் பிறரை மாற்ற முயற்சிக்கிறோம் அப்படின்னு யதார்த்தமான நாம மற்றும் நம்ம இளைய சமுதாயம் டே டு டே லைஃப் ஃபேஸ் பண்ற பல சேலஞ்சஸ் பத்தியும் அதை பத்தின புரிதலையும் தீர்வையும் நமக்கு வேதங்கள் மூலமா ரொம்ப அழகா சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இளைய சமுதாயத்துக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற நம்ம குரு பிரக்ஞன் ஐயா அவர்களுக்கு மற்றும் ஒரு மானசீகமாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு மனிதனும் புனிதனாகலாம் தொடர்ல பார்க்க இருக்கிற தலைப்பு, ஒரு விஷயத்தை கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம், இது நாள் வரை உள்ள உங்களுடைய புரிதல் என்ன, சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, டாபிக்கு வருவோம். இன்றைய தலைப்பு, ஒரு விஷயத்தை கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம். அன்புடையவர்களே, இன்னைக்கு நாம எல்லோரும் நிறைய பேசுறோம், நிறைய விஷயங்களை கேட்கிறோம், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பலரோட மற்றவங்களோட பேச்சுக்களை கேட்குறோம், வேர்ல்ட் நியூஸ் கேட்குறோம், ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்களோட அட்வைஸை கேட்குறோம், நிறைய புக்ஸ் படிக்கிறோம், யூடியூப் வீடியோஸ் எக்கச்சக்கமாக பார்க்குறோம். ஆனால் ஒரு கேள்வி, நாம் அவற்றையெல்லாம் கேட்டு உண்மையில் புரிஞ்சுக்கிறோமா? ஏன்னா கேட்கறது என்பது வேற, அதை புரிஞ்சுக்கிறது என்பது வேற. கேட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவரவர்கள் மனநிலையை பொறுத்தது. ஒவ்வொருவரும் அந்த விஷயங்களை ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அதாவது கேட்கறது, கேட்டதை புரிஞ்சுக்கிறது, இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கேட்பது என்பது காதுகளின் வேலை. யாராவது பேசுறாங்க அப்படின்னா அந்த ஒலி நம்ம காதுல விழுது, அந்த வார்த்தைகள் நம்ம மனசுல பதியுது, இதுவே கேட்பது. ஓகேவா? அதுக்காக அதிக முயற்சி தேவையில்லை, நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது காதல விழும். ஆனா உண்மையில் புரிந்து கொள்வது என்பது நம் விழிப்புணர்வின் வேலை. புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வெறும் வார்த்தைகளை ஜஸ்ட் கேட்கறது மட்டும் இல்ல, அதன் உட்பொருளை உள்ளே விசாரிக்க தொடங்குவது. அதாவது ஒருவர் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறதோ மறுக்கிறதோ இல்ல, கேட்டதை பத்தி ஆராய்ந்து அவ்வாறு ஆராய்ந்தவற்றை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு அதன் உண்மையை உணர்ந்து நம் சுய அறிவில் நேரடியாக பார்ப்பது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு டாக்டர் தன் கிளையண்ட்டை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சுகர் வந்திருக்கு, ஸோ ஸ்வீட்ஸ் சக்கரை அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது போல டைலாக்கு கேட்டவங்க ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கலாம். ஆனா உண்மையில் இதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க வெகு சிலரே. இது எப்படி தெரியும்? அதாவது அவர் சொல்றத சரியா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை காணலாம். சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க சக்கரை நோயின்றி சுகமாக வாழ்வதை நாம் பார்க்கலாம். அவங்க எப்படி இருப்பாங்க? உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பாங்க, உடலுக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க, இப்படித்தான் வாழணும்னு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுல ரொம்ப திடமா நிற்பாங்க, ஸோ ஈஸியா நோய் குணமாகி சந்தோஷத்தை உணர்வாங்க. ஆனா புரிந்து கொள்ளாதவர்களின் நிலை கேள்விக்குறியே. அதனால் கேட்பது என்பது கேட்ட வார்த்தைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்து வாழ்கிறோமா என்று ஒவ்வொருவரும் நமக்குள் சுய விசாரம் செய்து பார்க்கணும். கேட்ட விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிறது மட்டுமே ஒருவரது வாழ்க்கையை சரியாகவும் சந்தோஷமாகவும் மாற்றும். பொதுவா நாம் ஏன் கேட்டவைகளை புரிந்து கொள்வதில்லை? இங்கே ஒரு நுண்ணிய விஷயம் இருக்கு. பெரும்பாலான நேரங்கள்ல ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை நாம கேட்கறதே இல்லைங்க. கேட்ட விஷயத்தை வச்சு மற்றவங்களோட ஒப்பிட்டு கொண்டிருக்கிற வேலையைத்தான் நாம பெரும்பாலும் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவைகளுடன் நாம் ஒப்பிடுகிறோம், நாம அதற்கான தீர்ப்பும் வழங்குகிறோம், மேலும் அந்த விஷயங்களுக்கான பதில்களை தயாரிக்கிறோம். மற்றவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நம் மனம் உள்ளே பேசிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க புரிதல் வரும்? கேட்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இடையேயான தடைகளை பத்தி பார்ப்போம். முதலாவதாக முன்முடிவுகள், ப்ரீஜடிஸ். இது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்ற எண்ணம், இது நம்முடைய புரிதலின் கதவை மூடுகிறது. இரண்டாவதாக அகங்காரம், ஈகோ. நான் சொல்வது மட்டும்தான் சரி என்ற நம்பிக்கை, இதுவும் நமக்கான புரிதலை தடுக்கிறது. மூன்றாவதாக பயம். சில நேரங்கள்ல உண்மையை நாம புரிஞ்சுக்கிறது விரும்புறதே இல்லைங்க, ஏன்னா அது நம்ம பழைய நம்பிக்கையை உடைச்சிடுமோ அப்படிங்கிறதாலும், ஏற்கனவே ஏத்தி வச்சுக்கிட்ட எண்ணங்களின் அடிப்படையில அப்படியே தான் இருக்க விரும்புறோம். நம்முடைய உறவுகளில் இதன் தாக்கம் எப்படி இருக்கு பாப்போமா? அம்மா பிள்ளை எடுத்துப்போமே. ஒரு குழந்தைக்கு தன் அம்மா தாங்க உலகம். அம்மா பிஸியா இருக்கும்போது அந்த குழந்தை ஏதோ சொல்ல வருதுன்னு வைங்க, உடனே அம்மா நான் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசலாம், இப்ப போய் படி விளையாடு அப்படின்னு குழந்தை சொல்றத கேட்க கூட செய்யாம, அப்படியே கேட்டாலும் சரியா புரிஞ்சுக்காம அவங்களோட வேலையில மும்முரமா இருப்பாங்க. இதுவே அந்த குழந்தை நம்ம கிட்ட என்னதான் சொல்ல வருது அப்படின்னு அம்மா தன் குழந்தைய அரவணைச்சு கண்களை பார்த்து குழந்தை சொல்ல வர விஷயத்த நன்கு கேட்டு உள்வாங்கி சரியா புரிஞ்சுக்கிட்டு அதன் உண்மையை புரிந்து உணர்ந்து அந்த குழந்தையின் தேவையை நிறைவு செய்யும் போது குழந்தைக்கும் அம்மாவுக்குமான உறவு பலப்படும். அவங்க உண்மை உணர்வுல வாழ்வாங்க. பின்னால அம்மா சொல்றத குழந்தையும் நல்லா கேட்டு புரிஞ்சுக்கும், நடைமுறைப்படுத்தும். பின் வளர்ந்து ஆளான பிறகு சமூகத்துல பொறுப்புள்ளவர்களா மாறுவாங்க. இங்க இருந்துதாங்க நல்ல சமூகம் பிறக்க ஆரம்பிக்குது. இவங்க பின்னால தன் சுயத்தை அறிய முயற்சிப்பாங்க. சரி, கணவன் மனைவி உறவுல, கணவன் சொல்றாரு என் மனைவி என் பேச்ச கேட்கறதே இல்லை அப்படின்னு. மனைவி சொல்றாங்க என் கணவர் என்ன புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்போ இங்க கவனிங்க, பிரச்சனைகள் கேட்பதில் இல்லை, நமது புரிதலில் இருக்கிறது. உலகத்துல பெரும்பாலான உறவுகள் உடைய காரணம் மற்றவங்க பேசுறதுனால மட்டும் இல்லை, ஒருவரை ஒருவர் உண்மையா புரிஞ்சிக்காததுதான் அவங்களோட உறவுல விரிசல் வருது. இதைத்தான் இன்னைக்கு நடைமுறை உலகத்துல கணவன் மனைவி உறவுகள்ல விவாகரத்து, டைவர்ஸ் என்ற விஷயமா பார்க்கிறோம். அப்படின்னா இதுக்கு தீர்வு தான் என்ன? மனிதன் மட்டுமே சிந்திக்க தெரிந்தவன் என்பதனால் அவனது சரியான சிந்தனை மூலம் சிகரத்தையே அடையலாம். பேசுவது, கேட்பது, பார்ப்பது என்ற இந்த மூணு விஷயங்கள்ல எதை பேசுறது, எதை கேட்கறது, எதை பார்க்கிறது, நமக்கு இதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டுங்க. ஆம், தீயவைகள் பேசாதே, தீயவைகள் கேட்காதே, தீயவைகள் பார்க்காதே. இந்த மூணும் நம்மிடம் சரியா இருக்கும்போது மட்டும்தாங்க நம்முடைய வாழ்க்கையில நல்லவைகள் நடக்கும். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற உண்மை என்ன? நம்ம முன்னோர்கள் நல்லவற்றை கேட்டாங்க, நல்லவற்றை சிந்திச்சாங்க, நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைய சமூகம் அப்படியா இருக்கு? யோசிச்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் துயரங்கள் இருப்பதைத்தான் பார்க்கிறோம். இதுக்கு என்னங்க காரணம்? இதை நாம ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு உண்மை விளங்குங்க. ஒரு விஷயத்தை கேட்பதற்கும் அதை சரியா புரிந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அதனால நம்ம முன்னோர்கள் எதை கேட்க வேண்டும் என்று ஸ்ரவணம் பற்றி பேசினார்கள். உபநிடதங்களில் முதலில் ஸ்ரவணம் அப்படின்னா கேட்பது, அதன் பிறகு மனநம் அப்படின்னா ஆழ்ந்து சிந்திப்பது. ஏன்னா கேட்ட உண்மை உடனே புரிஞ்சிடாது, அதை நாம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்து ஆராயணும். அப்படி கொண்டு வந்ததை பத்தி எப்போதும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போதுதான் அது நமது அனுபவமாக மாறும். நம்மை பற்றி நம்முடைய சுயம் அறிதலிலும் இதே உண்மை உள்ளது. நம்மோட ஒண்ணு எப்போதும் பயணிச்சுக்கிட்டே இருக்குதே, அது யாரு? நாம சிரிச்சாலும் சரி, நாம அழுதாலும் சரி, நம்ம சந்தோஷப்பட்டாலும் சரி, நம்ம எதை செஞ்சாலும் நம்மள சாட்சியா ஒன்னு உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கே, அது யாரு? அதுவே சுயமறிதலின் தொடக்கம். கொஞ்ச நேரமாவது உங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யாரும் இல்லாத தனி அறையில, இல்ல மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ள செல்ஃப் ரியலைசேஷனுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. அதே போல நாம் அத்தியாத்ம ஞான பாடங்களை பல முறை கேட்கிறோம். நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல, நீ சாட்சி என்று அறிகிறோம். இந்த வார்த்தைகளை பல வருடங்களாக கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் புரிஞ்சுக்கிட்டோமா? நீ உடல் அல்ல என்று ஆயிரம் முறை கேட்கலாம், ஆனால் பயம் வந்ததும் மீண்டும் உடலாக வாழ தொடங்கிடுறோம். நீ மனம் அல்ல என்று பல வருடங்களாக கேட்கலாம், ஆனா ஒரு விமர்சனம்னு வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்களே, எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு மனமாகவே வேதனைப்படுகிறோம். இதன் பொருள், நாம கேட்டிருக்கிறோம், கொஞ்சம் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம், ஆனா இன்னும் நமக்கு அனுபவம் ஆகவில்லை. ஆகவே நாம் உண்மையாகவே புரிந்து கொண்டிருந்தோமா? நம்ம கிட்ட இருக்க அதே பழைய பயங்களும் கவலைகளும் ஏன் தொடரணும்? நிஜமாவே அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயம் அந்த பயங்களும் கவலைகளும் தொடராது. பயமும் கவலையும் தொடர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? கேட்பது புரியவில்லை. ஆகவே கேட்பது மட்டும் போதாது, அவ்வாறு கேட்டவைகளை நம்முள்ளே சிந்திச்சு பார்க்கணும். கேட்பது புரிந்து கொள்வது சரியாக இருந்தாலும் இன்னும் ஒரு மூன்றாவது நிலை உள்ளது. அது கேட்பது புரிந்து கொள்வது அதுவாகவே ஆகிவிடுவது. உதாரணத்துக்கு ஒருவர் சொல்றார், நெருப்பு சுடும், அதை நீங்க கேக்குறீங்க, இது சிரவணம். அது உண்மை என்று ஆராய்ந்தீர்கள், இது மனநம். நெருப்பில் கை வைக்கவில்லை, அது உங்கள் அறிவாகிவிட்டது. இதுவே நிதித்தியாசனம், அதாவது அதில் திடமாக நிற்றல். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம், மாற்றமே இல்லை. கிளாஸ் டாப்பர்ஸ். ஒரு வகுப்புல 50 மாணவர்கள் இருப்பாங்க. டீச்சர் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லி தருவாரு. ஆனா அதுல 10 மாணவர்கள் மட்டும் இப்படி டாப்பர்ஸா வராங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவங்க நிகழ்வுல வாழ்றாங்க. ஏன்னா அவர்கள் மட்டும்தான் ஆசிரியர் சொல்றத நன்கு கேட்கிறார்கள், அதாவது ஸ்ரவணம், கேட்பது. அதை நன்கு முழுமையாக புரிந்து கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறாங்க. இதுவே மனநம். அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அதிலேயே திடமா நிற்க செய்யறாங்க. அதுவே நிதித்தியாசனம். ஆகவே அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா கை கூடி வருதுங்க. அதனால் முதல்நிலை மாணவர்களா திகழ்றாங்க, வெற்றி பெறுறாங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சி. இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட பேசும்போது அவருக்கு உடனே பதில் சொல்ல முயற்சிக்காதீங்க. அவரிடம் அதற்கான தீர்ப்பை உடனே வழங்காதீங்க. நின்னு நிதானமா முழுமையா அவர் சொல்றத கேளுங்க. பிறகு அவ்வாறு கேட்டதை உள்வாங்கி உங்களிடம் கேளுங்க, அவர் சொன்னதை நான் சரியாக கேட்டேனா, அல்லது அவர் சொன்ன அந்த உண்மையை சரியா புரிஞ்சுக்கிட்டேனா. இந்த உள்ளார்ந்த கேள்விகள் மூலம் மட்டுமே உங்கள் உறவுகளையும் உங்களது சிந்தனைகளையும் மாற்ற முடியும். அன்புடையவர்களே, கேட்பது அறிவின் தொடக்கம், புரிந்து கொள்வது அறிவின் வளர்ச்சி. ஆனால் அந்த உண்மையாகவே வாழத் தொடங்குவதுதான் ஞானம். ஏனா ஒரு உண்மையை ஆயிரம் முறை கேட்பதால் மட்டும் மாற்றம் வராது. ஒரு முறை, ஒரு கணம் அதை உண்மையாக உணர்ந்தால் போதும். நல்லவைகளை கேட்பது அறிவு தரும், அல்லவைகளை கேட்பது அழிவு தரும். ஆகவே புற அறிவை சேகரிப்பது மட்டுமல்ல நம் வாழ்க்கை, அந்த அக அறிவாக நம்மை உணர்வதுதான் வாழ்க்கை. இதுவே மனிதனிலிருந்து புனிதனை நோக்கிய பயணத்தின் தொடக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.